தென்றல் 2014 ஜூலை தென்றல் இதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியை பகுதியில் உப்பு சப்பில்லாத விஷயம். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, நான் அமெரிக்காவுக்கு வரும்போதெல்லாம் ஏதேனும் விஷயத்தை பற்றி உங்களுக்கு இந்த பகுதிக்கு எழுத வேண்டும் என்று நினைப்பேன், முடியவில்லை. இந்த தடவை அதிக நாள் தங்க வேண்டியிருந்ததால் நேரமும் கிடைத்தது. அதற்கேற்ப பிரச்சனையும் விஸ்வரூபமாக தெரிகிறது. எங்களுக்கு 3 குழந்தைகள், 2 பெண்கள், 1 பிள்ளை. 2வது பெண்ணும் பிள்ளையும் இங்கே படிக்க வந்து தங்களுக்கு இஷ்டப்பட்டவரை கல்யாணம் செய்து கொண்டு விட்டார்கள். பையன் ஒரு குஜராத்தியை பண்ணிக்கொண்டான், பெண் நம் தமிழ்நாட்டு பையன், ஆனால் வேறு ஜாதி. முதலில் கஷ்டமாகத்தான் இருந்தது. அப்புறம் பேரன் பேத்தி என்று பிறக்கும் மனதை தேத்திக் கொண்டு இங்கே மகனுடன் கொஞ்ச நாள், பெண்ணுடன் கொஞ்ச நாள் என்று 1 மாதம் 1.5 மாதம் தங்கிவிட்டு போய்விடுவோம். இந்த தடவை என் கணவர் ரிட்டையர் ஆகி கன்சல்டன்சி வேலையும் குறைத்துக் கொண்டதால் 3 மாதம் பிளான் செய்தோம். முதல் 1 மாதம் பிள்ளை வீட்டில் இருந்தோம். நன்றாகத்தான் பார்த்து கொண்டார்கள், ஆனால் இருப்பே கொள்ளவில்லை. என்ன ஊர், என்ன மனிதர்கள், பைத்தியமே பிடித்து போய்விட்டது. உப்பு சப்பில்லாத விஷயம்தான், அதைத்தான் எழுதுகிறேன். உப்பு சப்பில்லாத சாப்பாட்டை எப்படி சாப்பிடுவது தெரியாமல் தான் கேட்கிறேன். இங்கே எல்லோருமே இப்படியா, இல்லை எங்களுக்கு வாய்க்கப்பட்ட குடும்பங்கள் இப்படியா என்றே புரியவில்லை. என் மருமகள் சாம்பார், மோர்க்குழம்பு, அப்பளம், கூட்டு, கறி என்றே பேச மாட்டாள். எல்லாமே கொழுப்பு, கொலஸ்ட்ரால், புரோட்டீன், இப்படித்தான். ஒரு அட்டவணையை கையில் வைத்துக் கொண்டு சதா கேலரி கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறாள். ஒரு சூட்கேஸ் நிறைய அவ்வளவு ஊறுகாயும் முறுக்கும் பட்சணமும் எடுத்துக் கொண்டு வந்தேன். பாவம், என் பையனுக்கு நப்பாசை, அவளுக்கு பயப்படுகிறான். ஒரு அப்பளம் பொறிக்க முடியவில்லை. என் கணவரின் நாக்கை நான் நன்றாக வளர்த்து விட்டிருக்கிறேன். நல்ல காரமாக வறுத்து அரைத்த சாம்பார், கத்திரிக்காய் வதக்கல், உருளைக்கிழங்கு ரோஸ்ட் என்று முதலில் எங்களுக்காவது பண்ணிக்கொள்ள அனுமதி கொடுத்தாள். அதற்கப்புறம் என் சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்த பையனாயிட்டே அவன் மிகவும் ஆசையாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக் கொள்வான். அவள் ஒரு மொழி முழிப்பாள், எனக்கு பாவமாக இருக்கும். அதே போல இந்த குழந்தைகள் நான் கொண்டு வந்த முறுக்கையும் சீரையையும் காலி பண்ணிவிட்டு சரியாக சாப்பிட அடம் பிடித்தால் அவர்களுக்கு ஆவேசத்துடன் ஒரு பிரசங்கம். எங்களை கோபிக்க முடிவதில்லை. அந்த கோபத்தை கணவன் பசங்களிடம் காட்டி மீதியை அப்படியே குப்பையில் போட்டு விட்டாள். ஆனால் நானும் நம்ம ஊர் சமையலை நிறுத்திவிட்டேன். அவள் செய்த சாலட், கீன்வா, மக்கி ரொட்டி என்று சாப்பிட முயற்சி செய்தோம், முடியவில்லை. என் கணவர், நீ எப்படியாவது அட்ஜஸ்ட் செய்து கொள், என்னால் முடியாது, நான் இந்தியாவுக்கு போய் விடுகிறேன் என்று போராட்டம் செய்தார். இவ்வளவு நாள் இருந்துவிட்டு பெண்ணை பார்க்காவிட்டால் எப்படி என்று சமாதானம் செய்து பெண் வீட்டிற்கு கொஞ்சம் முன்னாலேயே கிளம்பி விட்டோம். பெண் மாப்பிள்ளை 2 பேருக்கும் காரம் பிடிக்கும். முன்னால் அவர்கள் வீட்டிற்கு போயிருந்த போது நான் தான் சமைப்பேன். குழந்தைகளுக்கும் பருப்பு, நெய் சாதம், தயிர் சாதம் என்று ஆசையாக சாப்பிடுவார்கள். இந்த தடவை போன போது எனக்கு கல்ச்சரல் ஷாக். வீட்டுக்குள் நுழைந்த போதே மீன் மனம் வீசியது. போன வருடம் மாப்பிள்ளையின் அம்மா அப்பா வந்து தங்கிய போது பிள்ளைக்கு பிடித்தது போல சிக்கன், மட்டன், மீன் என்று அந்த அம்மாள் வெளுத்து கட்டியிருக்கிறாள். குழந்தைகளுக்கும் அந்த சுவை பிடித்து போயிருக்கிறது. என் பெண் இன்னும் வெஜிடேரியனாகத்தான் இருக்கிறாள். அவள் எதுவும் செய்வதில்லை. ஆனால் இந்த ஊரில் தான் ஆண்கள் எல்லா வேலையும் செய்கிறார்களே. அவர் கிச்சனில் தூர் கிடத்துக் கொண்டிருந்தார். என் பெண்ணோ, அம்மா நான் தனி பாத்திரம் தருகிறேன், நீங்கள் இருக்கும் வரை இவரும் சமைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார் என்று என்னை சமாதானப்படுத்தினாள். ஆனால் வெளியில் இருந்து வாங்கி வந்த அந்த ஃப்ரைடு சிக்கனும் மெக்டானல்ட் ஹாம்பர்கரும் இவர்கள் வாங்கி பாதி கடித்து சாப்பிட்டு விட்டு மீதியை ஒரே பிரிட்ஜில் வைக்கும் போது இவ்வளவுதான் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் மனது கேட்பதில்லை. எதையும் சாப்பிடவும் பிடிக்கவில்லை. தினமும் இவரோடு போராட்டம் தான். உடனே கிளம்பு, பெண்ணாவது பிள்ளையாவது, இவர்களை நம்பி நாம் இல்லை. கடைசி காலத்தில் ஒரு நல்ல சாப்பாட்டிற்கு வழி இல்லாத வீடு எதுக்கு என்று சண்டை போடுகிறார். என் மாப்பிள்ளையும் நல்ல மாதிரிதான், ஆனால் ரொம்ப கண்டிஷன்ஸ் போட முடியாது. தன்னால் முடிந்தவரை என் பெண்ணும் அப்பாவை சரி செய்ய பார்க்கிறாள். நான் கிடந்து திண்டாடுகிறேன். தினம் தினம் சூட்கேஸை திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கிறார். சில்லறை விஷயம் போலத்தான் தெரியும் பிறருக்கு, ஆனால் நரக வேதனை. நீங்கள் என்ன உபாயம் சொல்ல முடியும் இப்படிக்கு? அன்புள்ள சிநேகிதியே, இது சில்லறை விஷயம் அல்ல. பில்லியன் பில்லியனாக டாலரை சாப்பிடுவதற்கு செலவு செய்கிறோம். நமக்கு பழக்கமில்லாத வாசனையோ ருசியோ, நமக்கு பிடிப்பை ஏற்படுத்த முடியாத ஒரு மென்டல் கண்டிஷனை நிறுத்தி வைத்துக் கொள்கிறோம். இந்த வயதுக்கு மேல் இதை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றாலும் முடியாது. ஆனால் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக இருந்தால்தான் பேரன் பேத்திகள், மகன், மருமகள், மகள், மருமகன் போன்ற உறவுகளை நம்மால் அனுபவிக்க முடியும். எந்த ஒரு குடும்பத்தில் நாம் காலடி எடுத்து வைத்தாலும் அவர்களுடைய கிராண்ட் ரூல்ஸ்க்கு நாம் கட்டுப்பட வேண்டும். நம் குழந்தைகளுக்கே குழந்தைகள் பிறந்துவிட்ட நிலையில் அவர்களுக்கு எது தேவையோ உசிதமோ அதைத்தான் செய்து கொள்வார்கள். நம்மால் கண்டிக்க முடியாது. நாம் கண்டுகொண்டு இங்கிதத்தோடு அணுக வேண்டும். அட்ஜஸ்ட் செய்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் அவர்களுடன் தங்கும் நாட்களை குறைத்துக் கொண்டு நிறைவாக இருந்துவிட்டு வர வேண்டும். எதுவுமே புரியாமல் தெரியாமல் இருக்கும் போதுதான் குழப்பம். குறைபாடுகள் எல்லாம் புரிந்துவிட்டால் வழிகளை நாமே தேடிக்கொள்வோம். அவ்வப்போது நாக்கு கேட்கும் சுவைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மனிதர்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரத்தான் செய்யும். நாளடைவில் தாசத்தின் ருசிக்கு முன்னால் உறவின் ருசி அடிபட்டு போய்விடும். நிரந்தரமாக தங்கும் போதுதான் இது போன்ற பிரச்சனைகள் உறவில் பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தும். தற்காலிக வருகையில் தற்காலிக பிரச்சனை தான் இது. உங்கள் கணவர் சூட்கேஸ் மூடி திறப்பது அந்த சமயத்தில் ஏற்படும் ஒரு எரிச்சல் தானே தவிர இருக்கும் நாளை இங்கே கழித்து விட்டுத்தான் போவீர்கள். என்னதான் மனதுக்குள் இனி அமெரிக்காவுக்கு வரப்போவதில்லை என்று உறுதி எடுத்துக் கொண்டாலும் அடுத்த ஆண்டு அம்மா என்று பாசக்குரல்கள் அழைக்கும் போது காரசார பிரச்சனைகள் மறந்து போய் மறுபடியும் பிரயாணத்திற்கு தயாராகி விடுவோம். வாழ்த்து சித்ரா வேதீஸ்வரர். பொலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.